சங்கீதம் 51வது சங்கீதத்துல முடிவுக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த சங்கீதத்தை நம்ம முடிச்சிடலாம் இன்னொரு வாரத்துல. ஆனா இந்த நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சுகத்தோடு இருக்கணும்னா இந்த சங்கீதத்தை படிச்ச பாடங்களை முடிச்சு மூட்டை கட்டிடக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நான் சொன்ன மாதிரி கிறிஸ்தவர்களாக நமக்கு பெரிய சேலஞ்ச் வந்து நம்ம ஒரு சில நேரங்களில் தவறி பாவம் செஞ்சிடும் போது, தவற ஆண்டவருக்கு விரோதமா செய்யும் போது, அதை சரியான விதத்துல வேத பூர்வமாக நம்ம அணுகி அதுல இருந்து அறிக்கைட்டு மனம் திரும்பி வர்றதுக்கு நம்ம சரியா படிக்கலன்னா பல வருஷங்கள் நம்ம வாழ்க்கையில வீணடிச்சிருவோம். தாவீது ஒரு வருஷம் வாழ்க்கையில போயிடுச்சு அவருக்கு, நம்மள சில பேர் பல வருஷங்கள் வீணடிச்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த பாடல் தான் நம்ம கத்து கொடுக்குது. இங்க நம்ம கடைசியா வந்திருக்கிற இந்த 16-17 வசனம் ரொம்ப முக்கியமான வசனங்கள். ஒரு இந்த சங்கீதத்துக்கு ஒரு மையமான ஒரு தீம்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவா கேட்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு பரிசுத்த தேவன் கிட்ட இருந்து, தேவன் ஒரு பாவி வீழ்ச்சியடைந்த மனிதன் கிட்ட இருந்து என்ன விரும்புறார்? அந்த தேவ அந்த பாவி மனிதனாக அந்த தேவன் கிட்ட நான் அணுகி போறதுக்கு அவர் ஏன் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் என்னை மன்னித்து என்னை கழுவி என்னுடைய பெரிய பாவங்கள் மாத்திரம் என்னை எண்ணி முடியாத பாவங்கள்லாம் கழுவி என்னை நீதிமானாக்கி என்னை தத்தெடுத்து என்னை ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கிறதுக்கு என்கிட்ட இருந்து என்ன விரும்புகிறார்? ஒரு பாவி கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் விசுவாசி ஆகக்கூடும்? நான் ஆண்டவர்கிட்ட எந்த வகையில போனா அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்? நான் ஏதாவது பலி கொடுக்கணுமா? ஒருவேளை நான் ஒரு தவறு செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட நான் எப்படி போறது? ஒருவேளை நான் ஒரு பலி கொடுக்கணுமா? ஏதாவது நற்கிரியைகள் செய்யணுமா? ஒரு தீர்மானங்கள் எடுத்துக்கணுமா? ஒரு பொருத்தனைகள் செய்துக்கணுமா? இல்ல அதை இதை விட்டுட்டு ஒரு சன்னியாசி மாதிரி ஆகும்? என்ன ஆண்டவர் என்கிட்ட விரும்புகிறார் என்பதை மனிதர்கள் காலாகாலத்துக்கு கேட்ட கேள்வி இல்லைங்களா? அத வந்து முக்கிய விசேஷமாக விசுவாசிகளாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இயேசு குமாரனையே அனுப்பி, இப்போ அடுத்த மாசம் கிறிஸ்துமஸ் எல்லாம் வரப்போகுது இல்லைங்களா? கிறிஸ்துமஸ், இயேசு கிறிஸ்து நமக்கு பிறந்தாருன்னு அவ்வளோ பெரிய ஆண்டவர் காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, ரட்சிப்ப நமக்கு நிகழ்த்தி இருக்கிறாரு. என்கிட்ட இருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் என்ன அவருக்கு செலுத்த முடியும்? வாட் இஸ் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? இந்த 15-17 வசனம் நமக்கு சொல்லுகிறது. படிக்கிறேன் நானு, 16-17. பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி ஆவி தான். தேவனே நொறுங்குண்ட நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க நீர். தாவீது தேவ பிள்ளையாக பயங்கரமான கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டு தன் மனசாட்சியை தீட்டுப்படுத்திக்கிட்டு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட சுத்திகரிப்போம், ஆவிக்குரிய புத்துணர்ச்சியும் புதுப்பிக்குதலும் நாடி வரும்போது அவர் யோசிச்ச கேள்வி, நான் என்ன கொடுக்க முடியும் ஆண்டவருக்கு? நான் பாவியாக எப்படி போறது அவருக்கு முன்னாடி? ஒரு 1,00,000 ஆடுகள் அவருக்கு பலி கொடுத்தா நல்லா இருக்குமா? 10,000 மாடுகள் அவருக்கு பலி கொடுத்தா நல்லா இருக்குமா? நான் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டு இதுக்கு பதில் வராது. இது ஒரு விதத்துல ஒரு அந்த முழு சங்கீதத்துக்கும் ஒரு கிளைமேக்ஸ் வாங்க, கிளைமேக்ஸ்னா ஒரு முடிவு, இதுதான் வந்து நிக்கிறது. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு 2 வசனங்கள் அதுல ஒரு அடாண்டப் ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு வசனங்கள் மாறி வருகிறது, அது ஒரு ஜபமாக முடிகிறது. இதுதான் முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ் வேர்ஸ் என்ன? இந்த கிளைமேக்ஸ் வேர்ஸ் வந்து முழு சங்கீதத்துக்கும் பொருந்தும். ஏன்னா ஒரு மனுஷன் கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சு கடவுள் எந்த மனுஷனுக்கு எந்த பாவிக்கு தன்னிடத்துல வரும்போது இந்த 1 இருந்து படிச்சுட்டு வந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுப்பாரு. தாவீது என்னென்ன கேட்டு வந்து அதை யோசிப்பாரு, என்ன இறக்கமா இருமா ஆண்டவரே, என் பாவத்தை பயங்கரமான பாவத்தை செஞ்சிருக்கேன், அதை சுத்திகரியும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், என்னை கழுவும், அடிச்சு அடிச்சு அடி கழுவி என்னை அந்த பனி மாதிரி நான் வெள்ளையாகும்படிக்கு கழுவும், சுத்தமான இதயத்தின் என்னை சிருஷ்டியும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும், என் நாவை திறந்திருந்தும் அப்பொழுது நான் உன்னை பாடுவேன், அப்படின்னு இதெல்லாம் யாருக்கு, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? எந்த மனுஷன் வந்து இந்த முழுமையான பாவ மன்னிப்போம் புதுப்பிக்குதலோ எந்த பாவி அனுபவிப்பானா? தேவனிடத்துல ஒரு ஆவிக்குரிய நொறுங்குதலோடு வருகிறவன், நொறுங்குதலோடு வருகிறவன். இந்த வசனங்களுக்கு அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒரு பயன்பாடோடு முடிக்கலாம். இது வந்து ஒரு நெகட்டிவ் 14 வருது, பாசிட்டிவ் 17 வருது. ஆண்டவருக்கு என்ன விருப்பம் இல்ல அப்படின்னு 16 சொல்றாரு. என்ன விருப்பம்? சங்கீதத்துல சில காரியங்கள் வலியுறுத்துறதுக்காக இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் வரும், நம்ம அதை பார்க்கலாம். 16 வசனத்துல ஆண்டவருக்கு என்ன விருப்பம் இல்ல? பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. இது வந்து அப்பனா பலி ஆண்டவருக்கு விரும்புவது இல்லை அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு பிரசங்கம் பண்ற ஆளுங்க நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அது எப்படி தப்புன்றது இந்த வசனத்தை வச்சு பிடிச்சுக்கலாம். இந்த வசனத்தை வச்சு ஒருத்தர் பிரசங்கம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவருக்கு பலியே விரும்புதில்லை, இதை பாருங்கள் சகோதரர்களே, ஆண்டவர் பலியே விரும்புறதில்லைன்னு, இது எவ்வளவு தப்பு! நமக்கு இங்கிலீஷ்ல வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்றது சரியில்லை. நமக்கு நான் புதுசா ஒரு ஆடியோ அனுப்புனேன். நம்ம ஊர்ல 10 லட்சம் 1 லட்சம் கள்ள போதகர்களே நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லைங்களா? LAC அப்படின்ற ஒரு அக்ரானம், அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. எல்னா லிட்ரரி ஸ்டைல், ஏனா நாலஜி, சினா கான்டெக்ஸ்ட். இந்த மூணு கொள்கைகளை காண்டி நம்ம மனசுல வச்சிருந்தோம்னா கள்ள போதகர்ல தெளிவா கண்டுபிடிச்சிடலாம். அது மாத்திரம் இல்ல, நம்ம வேதத்தை படிக்கும் போதே ரொம்ப அவசியம். இந்த வசனம் பாருங்களா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்படின்னா ஒரு போதக ஒருத்தர் கொடுக்கிறாரு, பலி ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைன்னு கொடுத்தா அது எவ்வளவு தப்பா போகும்? ஏன்னா பல விதமான குழப்பத்துக்கு அது போயிடும். மற்ற பகுதிகள்லாம் பலியை பத்தி ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னா முழு பைபிள்லயே பல விதத்துல குழப்பமா போயிடும். அது கரெக்டா? அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணா ஓப்ளஸ், இப்ப எல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படி பண்ணி பண்ணித்தான் இங்க அதை சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லி அங்க ஒண்ணு போட்டுருக்கு, இங்க ஒரு குழப்பத்துல கிறிஸ்தவர்களே இருக்கிறதுக்கு இதான் காரணம். அதனாலதான் இந்த மாதிரி வேத விளக்க விதிகள் ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த LAC எவ்வளவு யூஸ்ஃபுல் பாருங்க. முதலாவது என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஓகே LAC-னா அதை வச்சு நம்ம படிக்கணும்ப்பா. இது வந்து ஒரு கவிதை சங்கீத பாடல், இது இது ஒரு உரைநடை கிடையாது, ஒரு வரலாறு கிடையாது, ஒரு பாடல். இது பாடல வந்து நம்ம லிட்ரலா எடுக்க கூடாது. ரெண்டாவது அனாலஜி, அனாலஜினா ஒப்பிட்டு பார்க்கணும். மத்த வேத பகுதி இது எதை பத்தி பேசுது, பலிய பத்தி பேசுது, மத்த வேத பகுதிகள் என்ன பலிய பத்தி பேசுதுன்றத ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் பலிய விரும்புறார். ஏன்? அந்த பலியை ஏற்படுத்தினவரே ஆண்டவர் தானே. ஒவ்வொரு யூதனும் தன்னிடத்துல வருவதற்கு வழி காட்டினது ஆண்டவர் தான். ஒவ்வொரு எப்பனா ஒரு நாள் செய்யணும் இல்ல, டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் டெய்லி செய்யணும், வாரம் வாரம் செய்யணும். எப்ப பாரு பலி, என்கிட்ட வர்றதுக்கு இப்படித்தான் வலி. நான் அது மோசஸா கண்டுபிடிச்சது இல்ல, ஒரு மரத்து கீழே உட்காந்துக்கிட்ட அவர் யோசிச்சது இல்ல. இது வந்து அது ஆண்டவர் மோசேக்கு சொன்னது. ஏன் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆதி ஆம காலத்துல ஆதாம் ஏவால் பாவம் செஞ்ச பிறகு அவங்கள வெளியே ஆண்டவர் துரத்தும் போது ஒரு துணிய போட்டு ஒரு மிருக தோலை போட்டு அனுப்பிச்சார். அதுல எல்லாம் உள்ளடக்கியது. ஆண்டவரே அவங்களுக்கு முன்னாடி ஒரு பலியை கொடுத்திருக்காரு. அதை பார்த்துட்டு வந்துதான் அவங்க பிள்ளைகளுக்கு காயின் ஏபல் பலி, அந்த காயினுடைய ஏபலுடைய பலியை ஆண்டவர் விரும்பி ஏத்துக்கிட்டாரு. அதுக்கு என்ன சொல்றது? ஆகவே தாவீது இங்க சொல்றாரு, பலியை விரும்புறது இல்ல ஆண்டவர்னும் போது ஒரு உரை, அந்த எந்த இலக்கிய வகைன்னு பார்க்கும் போது அது லிட்ரல் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது அனாலஜி பார்க்கும் போது அப்படி அப்படியே எடுத்துக்க கூடாது லிட்ரலா. ரெண்டாவது அனாலஜி ஒப்பிட்டு பார்க்கும் போது புதிய ஏற்பாடுல பழைய ஏற்பாடுக்கெல்லாம் விளக்கம் புதிய ஏற்பாடுல இருக்கு. எபிரேயர் புக்கு பலிய பத்தி நமக்கு நல்லா சொல்லி கொடுக்குது. பலியை ஆண்டவர் எதற்காக நியமித்தார் என்ற விளக்கம் எபிரேயர் புக்கு. அது தற்காலிகமாக பழைய ஏற்பாட்டில் இருந்த மக்கள் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட கட்டளைக்கு எந்த அளவுக்கு கீழ்படிவாங்கன்ற ஒரு சோதனை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால. அடுத்ததாக வரப்போற இயேசு கிறிஸ்துவினுடைய பலிக்கு ஒரு சாயலாக, ஒரு டைப்பாக அது கொடுக்கப்பட்டுச்சு. அது கொடுக்கும் போது, அதை விசுவாசத்தோடு கொடுக்கும் போது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சு. ஆனா அந்த எபிரேயர் புக் நமக்கு சொல்லுது, அந்த கொடுக்கப்பட்ட பலியினுடைய ஆட்டு மாட்டினுடைய ரத்தத்துல எந்த விதமான உள்ளார்ந்த மதிப்பும் கிடையாது. அதுக்கு பாவப்பட்ட குற்றப்பட்ட மனசாட்சியை சுத்திகரிக்கிற வல்லமை அதுக்கு கிடையாது. பாருங்களேன் இந்த எல் ஏ எப்படி நமக்கு உதவி செய்து, லிட்டரலா நம்ம எடுக்க முடியாது. ஏ அனாலஜி ஒப்பிட்டு பார்க்கும் போது பலிய பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மூணாவது கான்டெக்ஸ்ட், எந்த சந்தர்ப்பத்துல அது சொல்லப்பட்டது. பாருங்க, தாவீது மன உளைச்சல்ல தன் பாவ இருதயத்தை உணர்ந்து நெஞ்ச அடிச்சுக்கிட்டு அறிக்கை எடுக்கிற இடத்துல அவர் அந்த இடத்துல பலியே யூஸ் இல்ல, நான் என்னமே பலியே கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லல. அவர் என்ன உணர்றாருன்னா, தன் இருதயத்தின் பாவத்தை உணர்ந்த மனுஷன் இந்த பலி எல்லாம் ஒரு நிழல், உள்ளார்ந்த ஒரு இருதய நிலைமைக்கு வெளி அடையாளம் தான் இந்த பலி. வெறுமையாக வெளியில் செய்கிற பலி, அதுக்கு உமக்கு எந்த விதத்திலையும் பிரியம் இல்லை. தாவீது ஒரு ஒரு ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க, இது முக்கியமா இது முக்கியமான்னு கேட்கும் போது, பலி முக்கியமா இல்ல இருதய மாற்றம் முக்கியமான, இருதய மாற்றம் பலியை நீங்க பிரதானமா விரும்புறது இல்ல, அதத்தான் அவர் சொல்றார் இல்லைங்களா. உள்ள வெறும் வெளியில போய் ஒரு பலிய ஒரு ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போய் ரத்தத்தை சிந்தி அங்க கொடுக்கறதுனால அதுல உள்ளார்ந்த மதிப்பு ஒன்னும் இல்ல. அதுதான் தேவைன்னா நான் ஆண்டவரே அது ஆயிரக்கணக்கான பலியை நான் கொடுத்திருப்பேன், சந்தோஷமா கொடுத்திருப்பேன். அது அது இல்ல, பிரதானமா நீங்க விரும்புறது என்ன, என்னுடைய இருதயத்தின் மாற்றம் இல்லைங்களா. அதுல அதத்தான் அவர் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரணம் தாவீது இங்க சொன்னதுக்கு அது இன்னொரு இன்னும் அதிகமா இது வலியுறுத்தது என்னன்னா, பழையற்பாடு பலி வழக்கத்துல ஒருத்தன் கொலை செஞ்சிட்டானா ஒருத்தன் வேசித்தனம் செஞ்சிட்டானா அதுக்கு எந்த விதமான பலியும் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், அந்த கான்டெக்ட் தான் இதெல்லாம் நமக்கு புரிய வைக்குது. மனுஷன் கொலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, மனுஷன் வேசித்தனம் செஞ்சிருக்கிறாரு. கொலை செஞ்சா என்ன செய்யணும், பழையற்பாடுல உயிருக்கு உயிர் தான் எடுக்கணும், அதனால ஒரு உயிரை எடுத்துருக்கணும். பலியெல்லாம் பழையற்பாடுல கொடுக்க மாட்டாங்க, கொலை செஞ்சவனுக்கு. வேசித்தனம் செஞ்சா கல்லெறிஞ்சு கொள்ளணும், அதுக்கெல்லாம் பலியெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தல. அந்த சூழ்நிலை அந்த கான்டெக்ட்ல ஒரு ஒப்பிட்டு பார்க்கும் போது அவர் என்ன சொல்றாரு, பலிய இல்ல நீங்க விரும்புறது, என் இருதயத்தில் மனம் திரும்புதல் மாற்றம். ஓகே, பலிய நீங்க விரும்பல, வெளிப்பிரகாரமான லேவியராகமோ பலிய விரும்பல, நெகட்டிவா அதை சொல்லிட்டாரு. என்ன விரும்புறாரு ஆண்டவர் அப்படின்னா, 17வது வசனத்துல தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணீர். தேவனுக்கேற்க பலி, தேவனுடைய பலி, தேவன் விரும்புற ஏற்றுக்கொள்ளுகிற பலி என்ன, முதலாவது நறுங்குண்ட ஆவி. நொறுங்குண்ட ஆவி அப்படின்னா என்னங்க, நொறுங்குண்ட ஆவி, நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட மானதுமான ஆவி அப்படின்னா என்ன, முதலாவது நொறுங்குண்ட ஆவி. தமிழ்ல நல்ல வார்த்தை, ஒரு புரோக்கன் ஸ்பிரிட் இங்கிலீஷ்ல வருது. நொறுங்குண்ட ஆவினா நொறுங்கி உடஞ்சி போன ஆவி, நொறுங்கி போன ஆவி. அது பலமான வார்த்தை. லேவியராகம் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுடைய அடிமைத்தன நுகத்தை நான் சுக்குநூறா உடைச்சேன்ற பிஎஸ்டி, அதே வார்த்தை தான் இங்க புரோக்கன், சுக்குநூறா உடஞ்சி போன ஆவி, உடஞ்சி நொறுங்கி போன ஆவி. அது ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட். தாவீது தன்னுடைய பலிகள், மிருக பலிகள் ஆண்டவர் விரும்புறதுல ஆண்டவர் எதை விரும்புறாரு, முதலாவது நொறுங்கி சதறி சதறடிக்கப்பட்ட ஆவி. ஆவி என்னும் போது நம்முடைய உள்ளான மனிதன், உள்ளார்ந்த சரீரம் இல்லாத ஆவி, அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. அடுத்ததாக என்ன விரும்புறாரு, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ விரும்புகிறீர். அதே தான் புரோக்கன் வருது இங்கிலீஷ்ல. அதுக்கப்புறம் கான்ட்ரைட் அப்படின்னா, கான்ட்ரைட் உடைஞ்சி போன இருதயம், நறுங்குண்ட இருதயம், அதுக்கப்புறம் ஒரு ஒரு காயப்பட்டு ரொம்ப நசுக்கப்பட்ட, கான்ட்ரைட்னா ரொம்ப சுருங்கி நொறுங்கி போன ஒரு இருதயம், அதைத்தான் அவர் விரும்புற. ஒரு ஒரு தூள் தூளாகி சதறிக்கப்பட்ட ஒரு இருதயம், அதைத்தான் அவர் விரும்புறார். ஒரு பாவி தன் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட வரும்போது தன் பாவத்தை உணர்ந்து வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம்லாம் எப்படியா பெறுவான்? வெறும் வெளிப்பிரகாரமான ஒரு பலி, மனுஷ மிருக பலியை கொடுத்தா அவன் பெற மாட்டான். வெறும் வெளிப்பிரகாரமான எந்த செயலும் ஜபமோ மேரி மாதா சொல்றதோ அதையும் இதையும் சொல்றதுனால எதுவும் இல்லை. உபவாசம் பண்றது, அதை பண்றது, இதை பண்றது, அது இல்லை. என்ன, ஒரு உள்ளார்ந்த நொறுங்குதல் அந்த மனுஷனுக்கு ஏற்பட்டிருக்கணும். உள்ளார்ந்த நொறுங்குதல், நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கணும். எப்படி ஏற்படும்? எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை பார்த்து தான் எவ்வளவு பெரிய சீர்கெட்டவன் அந்த பாவத்தினால உணர்ந்து, பாவத்தினுடைய மெய்யான உணர்வோடு அந்த பாவம் தன்னை எந்த அளவுக்கு தீட்டுப்படுத்தி எந்த அளவுக்கு கெடுத்திருக்குன்னு பார்த்து, எவ்வளவு நல்ல தேவனுக்கு விரோதமாக நான் இப்படி இருக்கிறேன்னு, அவருடைய கற்பனைக்கு விரோதமா நான் இப்படி இருக்கிறேனேன்னு பார்த்து பார்க்கும்போது தன் பாவத்துக்காக பாவத்தினுடைய மெய்யான உணர்வு, பாவத்துக்காக துக்கம், அந்த பாவத்தினுடைய பார்வை, தன் சீர்கேடனுடைய பார்வை ஒரு மனுஷனுக்கு வந்துச்சு. ஆவியானவர் அந்த மனுஷனுடைய கண்ணை காண்டி திறந்து அவன் இதயத்தின் அகோரத்தை அவனுக்கு காமிச்சானுன்னா அவன் இதயம், அவனுடைய ஆவி, அவனுடைய இதயம் இப்படித்தான் ஆகும். அவன் ஆவி உடஞ்சி போகும், அவனுடைய இருதயம் நெருங்குண்ட நெருங்குண்ட இருதயமாக மாறி போகும். ஒரு இருதயத்துல வரும்போது தேவன் இப்படிப்பட்ட ஆவியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டு அவனை உடனடியாக சுத்திகரித்து அவனை சுத்தமாக்கி அவனை பனி போல் வெண்மையாக்கி அவனை ஒப்புரவாக்கி அவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து புது இருதயத்தை கொடுத்து அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். Broken and contrite heart. இப்படிப்பட்ட தேவனே, தேவனுக்கு ஏற்க பலி நெருங்குண்டதும் ஆவி, தேவனே தேவனே நெருங்குண்டதும் நெருங்குண்டமான இருதயம், நீர் புறக்க நீர் அப்படின்னு வருது. புறக்க நீர், அது ஒரு poetic language. புறக்க நீர்னா ரிஜெக்ட் பண்றத பத்தி இல்ல, இங்கிலீஷ்ல யூ டு நாட் டிஸ்பைஸ் வருது. நீர் அசட்டையா என் நீர் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அத வந்து டிஸ்பைஸ் போது அசட்டையா அவர் எடுக்க மாட்டார், அது சாதாரணமா எடுக்கிறது இல்ல, அது ஒரு நெகட்டிவ் சொல்லப்படுது. ஈசா வந்து தன்னுடைய புத்திர சுகாரத்தை அவன் அசட்டை பண்ணினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மதிப்பே அவன் கொடுக்கல, அதனோட மகத்துவமே அவனுக்கு தெரியல. ஒரு சூப்புக்காக வித்துட்டான். தாவீதை நாத்தன் வந்து திட்டும் போது கர்த்தருடைய கற்பனையை நீ அசட்டை பண்ணது என்னன்னு கேக்குற, உனக்கு இச்சை வந்து அந்த பெண்ணை பார்த்து இச்சை வரும் போது உனக்கு முன்னாடி கற்புடைய கற்பனை இருந்துச்சு, அத போன மதிப்பே கொடுக்காம அதை தூக்கி போட்டு நீ போய் பாவம் செஞ்சியே அசட்டை பண்றதுன்னா அது அதை மதிக்காம இருக்கிறது, அது பெரிய மதிப்பு கொடுக்காம இருக்கிறது. இங்க நெகட்டிவா தாவீது என்ன சொல்றாரு? புறக்க நீர்னா நெருங்குண்ட நெருங்குண்ட ஆவியை தேவன் மிகவும் மதிக்கிறார்ப்பா, மிகவும் அது பொக்கிஷமாக பார்த்து அது மிகுந்த சுகந்த பலியாக அதை ஏற்றுக்கொள்கிறார்ப்பா. அது நெகட்டிவா சொல்லப்படும்படிக்கு நமக்கு சொல்லப்படுது. ஓகே, இதுதான் அதனோட விளக்கம். தேவன் எதை ஏற்றுக்கொள்றதில்ல? பலிகள், மிருக பலிகள் அவர் ஏற்றுக்கொள்றதில்ல. என்ன பலியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு ரெண்டு பாடங்களை நம்ம படிப்போம்னா, உங்ககிட்ட இன்னைக்கு கேட்டோம்னா உங்ககிட்ட இந்த ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உங்ககிட்டயும் என் கிட்டயும் நம்ம பாவிகளாக ஆண்டவர்கிட்ட வரும்போது, கடவுளை நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வரும்போது நம்ம எப்படி வரப்போறோம்? அநேக பேர், அநேக கிறிஸ்தவர்கள், ஏன் நீங்களும் அநேக வருஷங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? சண்டே, இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே, சண்டே வரப்போது என்ன எதிர்பார்க்கிறார் என்கிட்ட? காலையில என் உடம்ப பெட்ல எழுப்பி டைமுக்கு அதை குளிப்பாட்டி அந்த உடம்ப எப்படியாவது ட்ரெஸ் பண்ணி சண்டே அந்த உடம்ப எடுத்துட்டு வந்து சர்ச்சில் உட்கார்ற இடத்துல உட்கார வச்சிடணும். அப்போ அந்த பிரதர் பாடுவோமாக அப்படின்னா எந்திரிச்சு பாடணும், பாஸ்டர் அப்புறம் ஜெபிப்போமாக அப்படின்னா எந்திரிச்சு அப்படியே தலையை குனிஞ்சுக்கணும், தலையை குனிஞ்சுக்கிட்டு அப்படியே அவர் ஜெபம் பண்ணும்போது ஆமேன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பைபிள் வேதத்தை ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்போம்னா கேட்கற மாதிரி உட்கார்ந்து இருக்கணும். அதுக்கப்புறம் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு வெறும் அந்த வெளியில ஒண்டி இதெல்லாம் செய்யணும். இந்த ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பாஸ்டருடைய கை ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடணும். போயிட்டு வந்துட்டா கடவுள் ரொம்ப பிரியமா இருந்தார் நம்ம ஆராதனையில். அதுவா கடவுள் விரும்புறார்? நீங்க அநேக பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, அதான் விரும்புறாரு ஆண்டவர்ப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்டோ எல்லாம் பிடிச்சி வந்து அட்டன் பண்ணி எல்லாருக்கும் சிரிச்சிட்டு கைய ஜபம் பண்ணிட்டு போயிட்டான். அதுதான் ஆண்டவர் விரும்புறாருன்னா அதை கொடுத்துடலாம். ஆனா அதுவா ஆண்டவர் விரும்புறாரு? வேதம் என்ன சொல்லுது? அதுக்கு நேர் விரோதமா தான் அவர் கேட்கறது. இந்த சிற்றார் அப்படி வரவங்களை, இந்த மக்கள் தங்களுடைய உதடுகளால் என்னிடத்தில் சேர்கிறார்கள், அவங்களுடைய இருதயமோ என்னை விட்டு தூரம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை திருப்பி திருப்பி ஆண்டவர் கடிந்து கொண்ட திட்டினது எதுக்கு? நீங்க வெறும் வெளிப்பிரகாரம் தான், அவுட்வேர்டா வெளியில வரீங்க. உங்களுடைய பலிகள், உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய பண்டிகைகள், உங்களுடைய விசேஷ நாளுகள் மேல வரவேற்கிறனர். ஏன் இதை செய்யல? பழக்கத்திலேயே பாரம்பரியத்துல அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுனால, இல்ல வெறும் வெளிப்பிரகாரமா? கடவுள் அதை ஏற்றுக்கொள்றது இல்லை. கடவுள் அதை விரும்புறதா இருந்தா அதை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்றது இல்லைன்றார் தாவீது. ஆண்டவர் என்ன விரும்புறார் தெரியுமா? இருதய ஆராதனை அவருக்கு தேவை. இருதயத்தை ஆராதனை, நம்ம இருதயம் தேவை. அந்த இருதயம் அதுதான் அவருக்கு தேவைன்னு அதானங்க கொடுக்கணும். அந்த இருதய ஆராதனை தேவைன்னும் போது நம்ம ஆயத்தம் இல்லாம ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது நம்ம இருதயத்துல உலகத்துக்குற எல்லா குப்பை எண்ணங்களும் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கூட கொஞ்ச நேரம் அவனோடமாக சாட்டர்டே நைட்டோ இல்ல சண்டே மார்னிங்கோ கொஞ்ச நேரமாவது உட்காந்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஒரு நன்றியோடு துதியோடு அவரு நம்ம இருதயத்தை ஆயத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, என் மனதை ஆயத்தம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு அவர்கிட்ட ஜெபித்து சாட்டர்டே கொஞ்ச நேரம் சீக்கிரம் தூங்கி, சாட்டர்டே தான் லீவு அதனால 12:00 வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் சண்டே வந்து அந்த பிரசங்கத்துல கண்ணை திறந்துகிட்டே தூங்குறது. அப்படியே பாக்குற மாதிரி கேக்குற மாதிரி நடிக்க கண்ணை திறந்துட்டே தூங்குது. அப்படியே மயக்கம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இல்லைன்னா பிரசங்கம், அப்படியே மயக்கம். அதுவா ஆண்டவர் விரும்புறார்? இதுவா ஆண்டவர் கொடுக்கற ஆராதனை? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு விரோதமா தப்பு செஞ்ச மக்கள் ஆண்டவர் கிட்ட பரிசுத்த தேவன் அவரு, நம்ம பாவிகள், ரட்சிக்கப்பட்ட பாவிகள் தான், பரிசு பாவிகள் தான், ஆனாலும் நம்ம எப்படி இங்க வரணும், எப்படி வரணும்? தாவீது சொல்றாரு பாருங்க, நொறுங்குண்ட நெருங்குண்ட இதயத்தோடு வரணும். எழுதி வச்சுக்காங்க, இப்படி நம்ம வராத வரைக்கும் கடவுள் கிட்ட எந்த விதமான கிருபையும் இறக்கமும் நமக்கு கிடைக்க போறது இல்லை. இந்த வசனம் நொறுங்குண்ட இதயத்திற்கும் கடவுளால் பெறுகிற கிருபைக்கும் பிரிக்க முடியாத தொடர்பை நமக்கு காட்டுகிறது. எந்த பலி அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரு, எந்த பலியை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிறாரு, எந்த மாதிரி மனிதர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில வருகிறவர்களுக்கு அவர் கிருபையும் இரக்கத்தையும் கொடுக்கிறாரு, இந்த மாதிரி மக்களுக்கு தான் பாருங்க. நம்முடைய நம்முடைய சீர்கேடு இருதயத்தை பார்த்து நம்ம எவ்வளவு அகோரம், ஆண்டவர் எப்படி நம்மளை வாழ சொல்றாரு, எவ்வளவு கத்து கொடுத்திருக்கிறாரு, நான் எப்படி இருக்கிறேனேன்னு பார்த்து நொறுங்குண்ட இருதயம். நொறுங்குண்ட இருதயம்னா என்னுடைய சீர்கேடு இருதயம் பாக்குறதுனா ஏதோ ஒரு தியாலஜி புக்கை மாத்திரம் படிச்சுட்டு வர்றது இல்லை, அது பரிசுத்தாவியினால உணர்ந்து நான் எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு மோசையா, டெய்லி டெய்லி காட்டுறாரு இல்லையா, எவ்வளவு கோபத்தை அடக்க முடியறது இல்ல, பேச்சுல கண்ட்ரோல் இல்ல, உணர்ச்சிகள கண்ட்ரோல் இல்ல. பவுல் அப்படிப்பட்ட மனுஷனை பார்க்கிறோம், ஒரு சின்ன கஷ்டம் எனக்கு வந்துடக்கூடாது, ஒப்பாரிதான், கொஞ்சம் கூட ஒரு சாந்த குணம் இல்ல, ஆளுகிற கர்த்தர் இருக்கிறாரே பராமரிப்புல, அவர் இல்லாம எனக்கு வராதேன்ற சாந்த குணமே இல்லையே, எல்லாம் இருதயம் நொறுங்குண்ட இருதயமா, அது நொறுங்குண்ட இருதயம். யோசிச்சு பாருங்க, அது ஆண்டவருக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய முத்தாக அதை பார்க்கிறாருங்க. உங்களுக்கு தெரியுமா, முழு பைபிள்லயே ஆண்டவர் இந்த உலகத்துல தேடு தேடு தேடுன்னு தேடுறாரு, இந்த நிமிஷத்துலயும் தேடுறாரு. என்னத்த தேடுறாரு ஆண்டவரே, என்னத்த தேடுறாரு? சங்கீதம் 34:18 சொல்லுது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவனை ரட்சிக்கிறார். யாருக்கு கிட்ட இருக்கிறாரான் தெரியுமா? நொறுகுண்ட இதயம் உள்ளவனுக்கு. ஐசாயா 57:15 சொல்லுது, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரா, நித்தியவாசி மகத்துவமான தேவன் சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், மிக உயர்ந்த உன்னதத்துல பரிசுத்த ஸ்தலத்துல நான் வாசம் பண்றேன், இன்னொரு இடத்துலயும் நான் வாசம் பண்றேன். எங்க? பணிந்தவர்கள் ஆவியும் உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்குண்டவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்ட மனிதன் ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்ட இருதயம் அந்த பரலோகத்துல வாசம் பண்றவர் இன்னும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வாசம் பண்றாரா, அங்க மட்டும்தான் இருக்கிறாரா? எங்க? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவனுக்கு. ஏன்? அவனை புதுப்பிக்கிறதுக்கு, அவனை பலப்படுத்துறதுக்கு. அவனை ஏன் நான் நொறுங்குண்ட இருதயம்னா, ஒரு மோல்டபிள் ஹார்ட், ஒரு மோல்டபிள்னா ஒரு தண்ணி, ஒரு வளைக்கக்கூடிய ஒரு இருதயம். இயற்கையா நீங்களும் நானும் இருக்கக்கூடிய இருதயம் பெருமை, கடினம், ஆங்காரம், திருந்தாத குணம், எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேன். ஏன்? நம்ம இருதயம் தான் காரணம். ஏன்னா எனக்கு தெரியும் நான் மாற மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன்னு. அது அதுக்கு ஆப்போசிட். நொறுங்குண்ட இருதயத்துக்கு எது? வளைக்க முடியாத, வளைய முடியாத ஒரு கடினப்பட்ட இரும்பு இருதயம். அதுக்கு ஆப்போசிட் என்ன? நொறுங்கி போன இருதயம். ஒரு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி, அது எப்படி என்ன சைஸ்ல என்ன ஷேப்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி மெதுவாய் போன இருதயம் இது. அந்த இருதயத்தை தான் அவர் தேடுறாராம், அந்த இருதயத்துல தான் வாசம் பண்ணுகிறாங்க. ஏன்னா அந்த இருதயத்தை தான் இவருடைய சித்தத்தின்படி வடிமாக்கக்கூடிய ஒரு இருதயம். அது இல்லாத இடத்துல கர்த்தர் இருக்கிறது இல்லையா? என்ன சொல்றது? இதையே இயேசு கிறிஸ்துவே கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார், அவர் என்னை சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கட்டுவதற்காக அனுப்பப்பட்டேன். ஆவியின் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்க தான் சாந்த குணம் உள்ளவர்களா இருப்பாங்க. ஏன் நமக்கு உங்க பிரச்சனை என் பிரச்சனை தாங்க, நமக்கு ஏன் துடிக்குது, ஏன் கஷ்டத்தை கூட தாங்க ஆகுறதுல, பவுலுக்கு ஏன் அப்படி எல்லாம் தாங்க முடிஞ்சிச்சு? நமக்கு இருதயம் ஆங்காரம், இருதயம் பெருமை, இருதயம் கடினம். நம்மளுடைய பாவ நிலைமை என்ன, நம்ம எதுக்கு தகுதி, ஆண்டவர் காமிச்ச கிருபைகள் எவ்வளவு, என்ன மாதிரி ஒரு பாவிக்குன்ற தாவியில் எளிமையும், நம் பாவ நிலைமைக்கு துயரப்பட்டு நொறுங்குண்ட இருதயம் நமக்கு இல்லாததுனால சாந்த குணம் நமக்கு இல்ல. ஒண்ணு நமக்கு நடந்துடக்கூடாது, ஒன்னு யாராவது நமக்கு சொல்லிடக்கூடாது, எரிமலை மாதிரி வெடிப்போம். ஏன்? நொறுங்குண்ட இருதயம் இல்லையே வாழ்க்கையில. நொறுங்குண்ட இருதயம் நல்ல அருமையான இடம் தெரியுமா ஸ்டே பண்றது? அந்த இடத்துல இருந்தோம்னா நிம்மதி. ஆக்சுவலா பராமரிப்புல ஆண்டவர் என்ன அனுப்புறாருன்னு பார்த்து, ஒரு இது என்ன ஒரு பாவி இல்ல, அங்கத்தான் ஆண்டவர் குடியிருக்கிறார். புளிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் எஸ்கே பாக முடியாது. எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது? கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய இறக்கம், கடவுளுடைய கிருபையின் ஐஸ்வர்யம், அவருடைய பிரசன்னத்தின் நிறைவு, ரட்சியத்தின் ஆசீர்வாதங்கள் யாருக்குரியது? யார வந்து அடையும்? எவன் தன்னுடைய பாவத்தின் மெய்யான உணர்வோடு பாவத்துக்காக துக்கப்பட்டு இருதயத்துல நொறுங்கி போயிருக்கிறானோ, நறுங்குண்ட ஆவி உள்ளவனோ, அவனை கடவுள் பார்த்து அவன் ஏற்றுக்கொள்ளுகிறார், அவனை வடிவமைக்கிறார், அவனோடு இருக்கிறான், அவனை கட்டுகளை கட்டுற. அப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கிறது இல்ல ரெகுலரா? அதனால தான் நமக்கு பெரிய பிரச்சனை. ஓகே பாஸ்டர், எப்படிங்க பாஸ்டர் நான் நொறுங்குண்ட இருதயமோ நறுங்குண்ட ஆவியா மாறுறது? எப்படி மாறுறது? தாவீது எப்படி மாறினார் யோசிச்சு பாருங்க. ஒரு தப்பு பண்ணிட்டு அழுக்கா இருந்தார் அவரும், நம்மளும் தப்பு பண்ணிட்டு அழுக்கா இருந்துடுறோம் இல்லைங்களா? எவ்வளவோ தப்புங்களை செய்யறோம், ஒன்னும் அழட்டிக்கிறது, ஒன்னும் அஞ்சு நிமிஷம் ஜெபமா, அவர் கவர்மெண்ட் கத்தோலிக்கு போய் பாஸ்ல போய் ஓடிட்டு வந்துருவான். நம்மளும் ஒரு பாஸ் வச்சிருக்கிறோம் வீட்லயோ எங்கேயோ வச்சிருக்கோம், இல்ல வழியிலே ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ணி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மாயமால வாழ்க்கை ஒரு வருஷம் வாழ்ந்தார், நம்மளும் அந்த மாதிரி எத்தனையோ வருஷங்கள் வாழலாம், ஆண்டவருக்கு விரோதமா தப்பு பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆண்டவர் கிருபையில தாவீது தன் பாவத்தை பார்க்க வச்சார், நாத்தனை அனுப்பி அந்த மனுஷனை உடைச்சார். நீ செஞ்ச பாவம் கர்த்தருடைய கற்பனைக்கு விரோதமா, அதை அசட்ட பண்ணி செஞ்ச மனுஷனை உடைச்சு உடைச்சவன அந்த மனுஷன் என்ன பண்ணாரு? நான் பாவம் செய்தேன், இதயம் நொறுங்கி போய் பாருங்க. அந்த பாவத்துக்கு அவர் வேற என்ன பேருங்களை கொடுக்கல, என்னுடைய அக்கிரமம். எல்லாரும் செய்யறாங்க, நான் செய்யாதானா? ராஜா ஆச்சே இவ்வளவு நாள் பக்திமானா இருந்தானே, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சா? நோ, என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரமம். என்ன பேருங்க கூடுகிறா? நம்ம கூப்பிடுறோமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் பாவத்தை, அது மத்தவங்க மேல குற்றப்படுத்தல. வெற்றிபா அவரே யாரும் குளிக்க துணிபடாம வரைச்சோம், அதனாலதானே காரணங்களை சொல்லல, அதாவது காரணங்கள் சொல்லல, மத்தவங்க மேல பிளேம், சூழ்நிலை மேலயோ மத்தவங்க மேலயோ என் பாவத்துக்கு பிளேம் பண்ணல அவர். நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கிறது. நான் அப்படி இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம், இந்த கிருஷ்ணன் தான் காரணம், சூழ்நிலை தான் காரணம், யார் தான் இப்படி இருக்க மாட்டான். உமக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன், உம்முடைய என் பாவம் எப்பொழுதும் என கண்களுக்கு முன்பதாக நிற்கிறது, உமக்கு உம்முடைய பார்வைக்கு தீங்கானதை நான் செய்தேன். உங்க பாவத்தை நினைச்சு பார்த்து உள்ளத்திலிருந்து இந்த சங்கீதம் 51 பாடு படிங்க, ஜபிங்க. இது அப்படியே காத்துல வந்துடாது. நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட இருதயம் வேணும்னா நம்முடைய பாவத்தின் கோரத்தை நினைச்சு பார்த்து எவ்வளவு தப்புகளை செஞ்சிருக்கோம், நம்முடைய இயேசு கிறிஸ்துக்கு அந்த பாவத்தெல்லாம் என்ன செஞ்சிச்சு என்ற உணர்வோடு நம்ம வரணும். நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைய, உங்களுக்கும் எனக்கும் சரி, நம்முடைய மூதாதையர்லேருந்து ரத்தத்திலேருந்தே வந்த பிரச்சனை என்ன, மண்ணில் தரையில விழுந்தாலும் நீச மண்ணாக கூடாது இல்லைங்களா. என்ன அடி வாங்கினாலும் சரி, ஆவி ஒண்டி நொறுங்காது, ஆவி ஒண்டி வணங்காது. அது நம்முடைய இதுல இருந்தே வந்ததுதான், நொறுங்குண்ட பெருமை அகங்காரம் தான். நம்மள உடையத்துக்கு நம்ம உடவே மாட்டோம், ஏதாவது அதை சமாளிக்க நம்ம சொந்த நம்பிக்கைய, நம்முடைய சொந்த பலத்தின் மேல, தலைமையின் மேல, அது மேல நம் நிலைமை நினைச்சு, ஆண்டவரே ஆவியில் எளிமையாக என்னால நீங்க இறக்கம் காட்டலன்னா என்னால ஒன்னும் முடியாது, நான் சமாளிச்சுக்குவேன். நானு ஒரு நாட்டுக்கு கவனம் பண்ணா முடிஞ்சிச்சு, பயில் படிச்சா முடிஞ்சிச்சு, அங்க என்னால உங்க இறக்கம் எல்லாம் என்னால முடியாது ஆண்டவரே இல்லைங்களா. ஹெல்ப்லெஸ், ஆவியில் எளிமை உள்ளவனாக, நொறுங்கி போனவனாக, எல்லா மனுஷனுடைய பெருமையும் விட்டு விட்டு புட்டு போய், எந்த மனுஷனுடைய திறமையிலையும் நம்பிக்கை இல்லாம, சுயத்திலேய நம்பிக்கை இல்லாம, பிச்சைக்கார மாதிரி ஆவியில் எளிமையாக துயரப்பட்டு அவன் தாங்க நொறுங்குண்ட இதயம் உள்ளவன். நீங்க இறக்கம் காட்டுவனா முடியாது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் கிட்ட வர்றவங்க தாங்க. இங்க தான் ஆண்டவரே காட்டணும், பிச்சைக்கார மாதிரி ஆண்டவர் கிட்ட வரா இருப்பாருங்க. ஆண்டவர் அதை பார்த்து என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு பாருங்களா, என்னென்ன ஆசீர்வாதம். இதெல்லாம் தாவீதுக்கு நடந்த மனம் திரும்புதல் எவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க, என்ன மாதிரி இது வசனம் இருந்துச்சுங்கன்னு படிச்சுக்கிறதுக்கு இல்ல, இதை படிச்சு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தூண்டப்பட்டு கடவுள்கிட்ட நெருங்கி நொறுங்குண்ட இதயத்துல வரணும்னு எழுதியிருக்கு. அதை நீங்க செஞ்சீங்கன்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை ஆசீர்வாதங்கள் இந்த சங்கீதத்திலிருந்து வரும். நம்ம குற்றம் நிவர்த்தி ஆகுறது மாத்திரம் இல்ல, நம்ம பாவங்கள்லாம் கழுவப்படுறது மாத்திரம் இல்ல, நம்ம பாவங்கள்லாம் கழுவி பனி போல் நம்ம மாறி பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெற்று புது இருதயத்தை எண்ணில் சிருஷ்டியும், நலைவரமான ஆவியை எண்ணில் கூடும், ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், நிலையான ஆவியில நம்மள தொடர்ந்து தாங்குவார், நம்மளே தாங்கிக்க பாக்குறோம். அப்பொழுது பாவிகளுக்கு நான் வழியை சொல்லி தருவேன், அப்பொழுது அவங்க உங்க பக்கம் திரும்புவாங்க. ஆண்டவரே நீங்க என் வாயை சிறப்பீங்க, எவ்வளவு நாள் உண்மை இருந்த வாயை நீங்க சிறப்பீங்க, அப்போ உங்களுடைய துதிய நீதியை நான் பாடுவேன். அதெல்லாம் நமக்கு வேணாமா, அதெல்லாம் யாருக்கு கொடுப்பாரு தெரியுமா, நம்ம எழுதி வச்சுக்கணும். நொறுங்கி போனாத இதயத்துக்கு கடவுளுடைய கிருபையும் இறக்கும் கிடைக்காது. பாவத்தினுடைய கோரத்தையும் பாவிகள் என்ற இதயத்தை பார்த்து அதை பார்த்து நம்ம உணர்ற வரைக்கும் நமக்கு ஆண்டவருடைய விடுதலை கிருபை கிடைக்காது. முழு வேதமும் அதான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த பலி தானா நம்ம சொந்த தகுதியில் நம்ம போக முடியாது, எந்த பலியும் பலிபீடத்துல கொடுத்தாத்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த இயேசுவே சொன்னார் மல பிரசங்கத்துல, அந்த பலிபீடம் தான் அந்த பலியை பரிசுத்தப்படுத்துது, அந்த பலிக்கு வேல்யூ கிடையாது, அந்த பலியை பரிசுத்தப்படுத்துது பலிபீடம். அதே மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய பலிபீடம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பலி, அவருடைய தகுதியின் அடிப்படையில நம்ம நொறுங்குண்ட இருதயத்தை அவர் மட்டும் நம்பி நம்ம போகும்போது கடவுள் அது சுகந்த வாசனையை ஏத்துக்கிறார். அந்த மாதிரி ஒரு பலி கொடுக்கிற மக்களாக, இருதய ஆராதனை செலுத்துகிற மக்களாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை வருவோம், சேவம் பண்றோம்.